నమస్కారం. భగవాన్ శ్రీ కృష్ణర్ தன்னுடைய தலைக்கு அலங்காரமாக ஏன் மயில் பீலி வைத்துக் கொண்டிருக்கிறார்? எப்போதும் அவர் மயில் தோகையோட இருக்கிறாரே, அதற்கு என்ன காரணம்? இது ஒரு கேள்வி, பதில் சொல்றேன். ஆனால் இப்ப இந்த பதில் பாகவதத்தில் இருக்குமா, விஷ்ணு புராணத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டீர்களானால் இருக்காது. உலகத்தில் இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் கேட்டுக்கொண்டு அது எதனால் எதனால்னு சாஸ்திரங்களில் தேட முடியாது. தன்னுடைய பொதுவான பாதையை நமக்கு வேதங்கள் கொடுக்கும், இதிகாச புராணங்கள் தரும். அதை வைத்துக்கொண்டு நாம் தான் மேற்கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். பள்ளிக்கூட பாடத்தில் கூட எல்லா பாடத்தையும் வாத்தியாரால் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுவும் படிப்பு மேல போக போக ஓரளவு சொல்லிக் கொடுத்து நம்மைத்தான் படிக்க சொல்லுவார்கள், சிந்திக்க சொல்லுவார்கள், ஆராய சொல்லுவார்கள். அதை போலத்தான் இதுவும். ஏன் புல்லாங்குழல் தான் வாசித்தார், வீணை வாசிக்கவில்லைன்னு கேட்டால், அதை போல இன்னும் பல கேள்விகள் இருக்கலாமே. நான் இப்ப கேள்வி கேட்க வேண்டான்னு சொல்ல வரல, ஆனா கண்ணன் ஏன் புல்லாங்குழல் தான் வாசித்தார்னு வேதங்களில் இருக்குமா அப்படின்னு கேட்க முடியாதுன்னு சொல்ல வரேன். கண்ணனுக்கு துளசி பிடிக்கும். ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு கோவிலில் துளசி ஆராதனம் நடக்கும். ஏன் துளசி என்றால், இதிகாசங்களும் புராணங்களிலும் துளசியை பற்றி கதை இருக்கும். அவற்றையெல்லாம் சொல்லலாமே தவிர, ஏன் சாமந்திப்பூவை விடுத்து துளசியை ஏற்றுக்கொண்டார்னு கேள்வி வந்தால் நேராக பதில் இருக்காது. அது இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. அப்புறம் பகவானுக்கு இது எனக்கு பிடித்திருக்கிறது, நான் வைத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னே ஒன்று கிடையாதா? உலகத்தில் எத்தனை விஷயத்துக்கு நமக்கு ஒரு ப்ரெரோகேட்டிவ் எதிர்பார்க்கிறோம், இது என் உரிமை, நான் வச்சிருக்கேன், எனக்கு பிடிக்கும், எனக்கு மைசூர் பாகு தான் பிடிக்கும், எனக்கு முந்திரி கேக்கு தான் பிடிக்கும், எனக்கு பால் கேக்கு தான் பிடிக்கும், அது ஒரே சர்க்கரை ஒரே ரவை ஒரே நெய், ஆனால் எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை தான் சொல்ல வந்தேன். எல்லாவற்றுக்குமே காரண காரியங்கள் ஆராய்வதுங்கிறது இயலாது. பகவான் ஏன் இப்படி பண்ணார், ஏன் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார்னு கேட்டு இருந்தோம்னால், அவர் பகவான், ஆகவே சிலவற்றை செய்கிறார். ஒண்ணுமில்லை, குடும்ப தலைவர்கள், ஒரு வீட்டில் இருக்கிறவர், நான் சொன்னதுதான் நடக்கணும்னு எவ்வளவு பிடிவாதம், எல்லாரும் அது ஒண்ணு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கலையே, நடந்துன்னுதான் இருக்கு. ஒரு வாத்தியார் இன்னைக்கு என்ன கிளாஸ் நடத்துகிறாரோ அதுதான் கிளாஸ், நடந்துன்னு தான் இருக்கு. இதெல்லாம் கர்மத்தினாலே நடக்கிறதே இப்படின்னால், கர்மங்களே அண்டாத பகவானுக்கு எவ்வளவு உரிமை இருக்கும்? அதனால என்ன சொல்ல வரேன்னால், இப்ப இந்த பதில்கள் எல்லாம் ஓரளவு சாஸ்திரங்கள் என்ன வழிகாட்டினவையோ அதிலிருந்து தான் எடுத்து சொல்லுகிறோம். ஆனால் அப்படியே வரிக்கு வரி அங்கு இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்க தேவையில்லை. அதனால் இனிமே இந்த மாதிரி கேள்விகளை கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சுட்டு கேட்போம். இப்போ மயில் தொகைக்கு வருவோம். எதனால் மயில் பீலி? ஒன்று பாசிட்டிவாக சொல்கிறேன், இன்னொன்று நெகட்டிவாக சொல்கிறேன். முதல்ல நெகட்டிவ் சொல்லி முடிச்சு விடுறேன். பாகவதத்தில் சுகாச்சாரியர் இந்த மயில் பீலியை பற்றி குறிப்பிடுகிறார். நமக்கு கண்கள் படைக்கப்பட்டதே பகவானை தரிசிக்க. அப்படி நாம தரிசிக்காமல் ஏதோ வீடுபட்டிருந்தோம்னு வச்சுங்கோ, கண்டதை பார்க்கிறோம், கண்டதை கேட்டுக்கிறோம், அவரை பத்தி ஒன்றும் பண்ணல என்றால் இதை கண்கள்னு சொல்ல முடியுமானால் இல்லைங்கிறார். அவர் இந்த காது பகவானை பத்தி கேட்கலன்னால் இது காதே இல்லை, கை பெருமானை தொடவில்லையானால் இவை கைகளே அல்ல, கால் அவர் சன்னிதானத்தை நோக்கி நடக்கவில்லையானால் இவை கால்களே அல்ல என்று அவர் ரொம்ப கடுமையா சொல்றார். அதிலே கண்ணனை காணாத கண்கள் என்னவா இருக்கும்னால் ஒன்றும் உபயோகப்படாது, பயனில்லை. மயில் தோகையில் ஒரு கண்ணு மாதிரி வரைஞ்சிருக்கு, அது எப்படி பயனில்லையோ அதை போலத்தான் உனக்கும் பகவானை பார்க்காத கண்களால் பயனில்லை. ஏன்னா அந்த கண்ணை கொடுத்துட்டு அதற்குரிய பயன் இல்லாட்டா பகவானுக்கு வருத்தமா இருக்கும். அவர் கண்களை கொடுத்ததே தன்னை காண்பதற்காக. இதுதான் அந்த மயில் பீலியை பத்தின நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். அப்ப அதுல இருக்கிற கண்ணை போல நாம் இருக்கக்கூடாது. கண்ணனே அதை தலையில வச்சுட்டு இருக்கார். அதை பார்த்து பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த கண்ணனை தான் பார்க்கணும். பார்க்காத விட்டுட்டேன்னால் அவர் தலையில வச்சுருக்கிற மயில் பீலிய போலே அதுல இருக்கிற கண்ணை போல என் கண்ணும் வீணுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், ஆக்கப்பூர்வமாக பார்த்தால் அணுசிக்கினி சிக்கீவன்னு பராசர பட்டர் சொல்லுகிறார். இந்த உலகம் படைக்கப்படுகிறதே அதை பிரம்மன் தான் படைக்கிறார். ஒரு ஆணான பகவானுடைய படைப்பு. அநேகமா எங்கு பார்த்தீர்கள் என்றாலும் எந்த இனமும் பெண்ணு தான் நாட்டியம் ஆடுவாள், ஆண் அல்லர். ஆனா இங்க மயில்ல மட்டும் ஆண் மயில் தான் நடனமாடும், அது பெண்மயிலை பார்த்து தோகை விரித்து ஆடும். அது எப்படி தன்னுடைய தோகையை விரிக்கிறதோ அதை போல் பரபிரம்மமான பகவான் தன்னுடைய திருமேனியே விரிக்கிறார். அதுதான் உலக படைப்புன்னு சொல்லப்படுறது. எந்த பெண்மயிலை பார்த்து? ஸ்ரீ மகாலட்சுமி என்னும் பெண்மயிலை பார்த்து ஆண்மயிலான பகவான் தன் தோகையை விரிக்கிறா போலே தன் திருமேனியே விரித்து அதையே பரிணாமம் அடையச் செய்து மாறுதலுக்கு உட்படுத்தி இவ்வுலகமாக ஆக்குகிறார். சரி, ஆடினது போரும் அப்படின்னு தோன்றிவிட்டால் மயில் எப்படி தனக்குள்ளே தன்னுடைய தோகையை சுருக்கிக் கொள்ளுமோ அதே போல பிரம்மம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தனக்குள்ளே சுருக்கி கொண்டு விடுகிறார். இதைத்தான் விருத்தி ஹிராசங்கள்னு சொல்றார். அவருடைய திருமேனியே விருத்தி அடையும், அதுவே சுருங்கி போகும். சூக்மமா இருக்கிறதெல்லாம் ஸ்தூலமாகும், அதுக்கப்புறம் அது படைப்பா இருக்கும், அதுக்கப்புறம் அழிப்பு சம்ஹாரத்தின் போது ஸ்தூலமா இருக்கிறதெல்லாம் சூக்மமாயிடும். அதை போலத்தான் இந்த மயில் சின்னதா இருக்க சுருக்கி இருக்கக்கூடிய தோகை விரிகிறது, ஸ்தூலமா தெரிகிறது. அது முடிஞ்சு போச்சு, ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னா சுருக்கி கொள்ளும். அதை போலத்தான் பிரம்மமும் உலகத்தை படைக்கிறார். இதை போல வேற எந்த ஒரு ஜந்துவுமே ஆடுறதா தெரியல. அதனாலே பகவான் எப்படி படைக்கிறார்ன்றதை விளக்கிறதுக்குத்தான் தானே படைப்பாளி, முழுமுதற் கடவுள், கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்தி ரபிச்சாப்பேயான்னு சொல்லுவார்கள். கண்ணனே உலகத்துக்கு படைப்பாளி, காப்பாளி, அவர் திருமேனியிலே அத்தை அழித்து சேர்த்து கொள்கிறார். அப்ப இந்த மயில் தோகையை வச்சிருந்து எப்படி ஆண்மயில் ஆட்டம் ஆடுறதோ அதை போலத்தான் கண்ணன் உலகத்தை படைக்கிறார். அந்த படைப்புல நாமும் ஒருத்தன். படைப்பு பயன்படணும்னால் இந்த கண்களை கொண்டு அவரை பார்க்க வேண்டும், காதுகளை கொண்டு அவரை கேட்க வேண்டும், வாயை கொண்டு அவரை பாட வேண்டும். இந்த உண்மை புரிஞ்சுக்கணும். இதுக்காகத்தான் தலையில் எப்போதும் மயில் பீலி சாத்தி கொண்டிருக்கிறார். வணங்குவோம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.